إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹ்வின் பேருதவியின் காரணமாக மீண்டும் ஒரு முறை புனித ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரைக்கும் இது அமல்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு மாதமாக காணப்படுகிறது. பகல் காலங்களிலே நோன்பு நோட்பதோடு அல் குர்ஆன் ஓதுதல், சதக்காக்களை செய்தல், இரவு காலங்களிலே அல்லாஹ்விற்காக நின்று வணங்குதல் போன்ற பல கடமைகளோடு போன்ற பல இபாதத்துகளோடு அந்த இறைவனுடைய உபதேசங்களையும் மார்க்க விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே நாம் எல்லோரும் இச்சபையிலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ரமலானுடைய காலப்பகுதியிலே எமது இந்த பிரதேசத்திலே ஒவ்வொரு இரவுகளிலும் அல்லாஹ்வுடைய வேத வரிகளை ஞாபகப்படுத்துவதற்காகவும் அவனை நின்று தொழுவதற்குமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பயான் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டதற்கான காரணம் ஏற்கனவே நாம் அறிந்த நிலையிலே இருக்கிறது. இன்று இந்த இஸ்லாத்தை விட்டும் ஒரு சிலர் தடம் புரண்டு சென்றிருக்கிறார்கள். அவற்றை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே போன்று இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால் அவர்களது செயல்பாடுகள் இந்த இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிட்ட அமைப்பிலே காணப்பட்டாலும் அவர்களது வார்த்தைகள் என்னவோ தமக்கு சந்தேகங்கள் இருப்பதாகவும் தமக்கு தெளிவு வேண்டி தாம் முயற்சி செய்வதாகவும் இரு வேஷங்களை காட்டிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சந்தேகத்தை கேட்கிற போது அதற்கான தெளிவுகளை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த தொடர் மார்க்க வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி குழப்பத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களிலே பல சந்தேகங்கள் காணப்படுகிறது. இவற்றுக்கான தெளிவுகள் அவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கிறதோ இல்லையோ இருக்கக்கூடிய முஸ்லிம்களை உறுதிப்படுத்தும் முகமாகவும் சூழ இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஒரு தெளிவாக ஒரு தாவாவாக அமையும் பொருட்டு இந்த கொள்கை பற்றிய தெளிவுகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் முன்வைக்கக்கூடிய பல சந்தேகங்கள் எமது இந்த ஜமாஅத்தின் இஸ்லாத்தின் அடிப்படையோடு சம்பந்தப்படக்கூடிய வகையிலே காணப்படுகிறது. அதிலே பிரதானமான முதன்மையான சந்தேகம் என்னவென்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள பைஅத் என்றொன்று அவசியமா? ஒரு மனிதன் முஸ்லிமாக மாறுவதற்கு இந்த பைஅத் என்பது அத்தியாவசியமானதா என்பது அவர்களது முதன்மையான கேள்வியாக காணப்படுகிறது. இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் இது இவர்கள் மட்டுமல்லாமல் ஏனைய பிரிவுகளிலும் பலருக்கு இருக்கக்கூடிய சந்தேகமாக இது காணப்படுகிறது. இது ஏற்படுவதற்கான ஒரு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு சில ஹதீஸுகளின் அடிப்படையிலே இன்று பிரிவுகளிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்னவென்றால், ஒரு மனிதன் இஸ்லாத்திற்குள் வருவதாக இருந்தால் அவன் கலிமாவை முடிந்துவிட்டால் அது போதுமானது, கலிமாவை சொன்னால் அவன் தனியே வீட்டிற்குள் இருந்து சொன்னாலும் அவன் முஸ்லிமாகி விடுகிறான் என்கின்ற ஒரு போதனை இன்று பிரிவுகளிலே, அதாவது பரவலாக காணப்படுகிறது. இந்த ஒரு விளக்கத்தை பல ஹதீஸுகளின் மூலம் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றிலே ஒரு முக்கியமான ஹதீஸின் மூலம் இந்த தலைப்பை, அதாவது இந்த சந்தேகத்துக்கான பதிலை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ளலாம். இது சம்பந்தமாக நாம் அவதானிக்கின்ற போது சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தை தொகுத்த இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது அந்த நூலிலே முதலாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அந்த ஹதீஸ் என்னவென்றால், ஒருமுறை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் சஹாபாக்களும் கூடியிருக்கக்கூடிய அந்த சபைக்கு வருகை தருகிறார்கள். ஆனால் அங்கிருந்த யாரும் அவர் யார், அவர் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் என்பதனை அறிந்திருக்கவில்லை. இது பற்றி அந்த ஹதீஸிலே எப்படி பதிவு செய்யப்படுகிறது என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ஸஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் முதலாவது செய்தி இதுவா, بينما نحن جلوس عند رسول الله صلى الله عليه وسلم ذات يوم ورنال நாம் எல்லோரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். இத்தல علينا رجل شديد بياض الثياب شديد سواد الشعر. அப்போது அந்த சபையிலே ஒரு மனிதர் வந்து கலந்து கொண்டார். அவர் வெண்ணிற ஆடை அணிந்திருந்தார். அவரது தலைமுடியோ மிகவும் கருமையாக காணப்பட்டது. லா யுரா அலைஹி அதரு ஸஃபர் வலா யஅரிஃபுஹு மின்னா அஹத். அவரிலே வெகு தூரத்திலே இருந்து வந்திருக்கிறார் என்று அறியக்கூடிய வகையிலே எந்த பிரயாண தாக்கமும் காணப்படவில்லை. அதே போன்று அவரை யார் என்று எங்களிலே ஒருவரும் அறிந்திருக்கவில்லை. ஹத்தா ஜலஸ இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فأسند ركبتيه إلى ركبتيه وضلع كفيه على فخذيه. வந்த அந்த மனிதர் என்ன செய்தார் என்றால், நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்து அவர்களது முழங்கால்களோடு இவரது முழங்கால்களை இணைத்து வைத்து உட்கார்ந்து கொண்டார். அவருடைய இரண்டு கைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடையின் மீது வைத்தார். வைத்துவிட்டு கேட்கிறார், யா முஹம்மத் அக்பிர்னி அனில் இஸ்லாம், முஹம்மதே இஸ்லாத்தை பற்றி எனக்கு எடுத்து சொல்லுங்கள், இஸ்லாம் என்றால் என்ன என்பதனை எனக்கு கூறுங்கள் என்று அந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேள்வி கேட்கிறார். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்லாமு அன் தஷ்ஹத அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்லாம் என்றால் என்ன தெரியுமா? நீ வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறெவனும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்று நீ சாட்சி சொல்வதாம், அது மட்டுமின்றி தொழுகையை நீ நிலைநாட்டுவதும், ஜகாத்தை நீ கொடுத்து வருவதும், வதஸூம ரமலான் ரமலானிலே நீ நோன்பு நோட்பதும், வதஹுஜ்ஜல் பைத் இன்ஸ்தத இலைஹி சபீலா, அதே போன்று உனக்கு முடியுமாக இருந்தால் அதன்பால் நீ வசதியை அடைந்து கொண்டால் ஹஜ்ஜ் செய்வதும், இவைதான் இஸ்லாம் என்று அலைஹி ஸலாத்து வஸலாம் கேட்ட அந்த மனிதருக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். என்ன சொன்னார்கள்? முதலாவது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று நீ சாட்சி சொல்ல வேண்டும். இரண்டாவது தொழுகையை நீ சரியாக நிலைநாட்ட வேண்டும். மூன்றாவது நீ ஜகாத்தை வழங்கிவிட வேண்டும். நான்காவது ரமலானிலே நீ நோன்பு பிடிக்க வேண்டும். ஐந்தாவது வசதி இருந்தால் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கிறார். உடனே வந்த இந்த மனிதர் என்ன செய்கிறார் என்றால், ஸதக்த, நீர் உண்மை கூறிவிட்டீர் என்று சொல்கிறார். ஃபஅஜிபனா லஹு யஸ்அலுஹு வ யுஸ்தியிகு. உடனே இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அவரை கண்டு நாம் ஆச்சரியப்பட்டோம், இவரே வந்து கேள்வி கேட்டார், இவரே நீர் சொன்னது உண்மை என்றும் உண்மைப்படுத்துகிறார், இவருக்கு என்ன, இவர் யார் என்று நாம் ஆச்சரியப்பட்டோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார். தொடர்ந்து அந்த மனிதர், ஒமல் ஈமான், ஈமான் என்றால் என்ன, ஒமல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன, மறுமை நாள் என்றால் அது எப்போது என்ற பல கேள்விகளை கேட்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒவ்வொன்றுக்கும் பதிலளிக்கிறார். பிறகு பல கேள்விகளை அவர் கேட்டுவிட்டு சும்மன் தலக, பிறகு அந்த வந்த மனிதர் அப்படியே திரும்பி சென்று விடுகிறார். பலபிஸ்து மலியா, கொஞ்ச நேரம் கழிந்தது, கொஞ்ச நேரம் நான் அப்படியே இருந்தேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். கொஞ்ச நேரம் சென்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா உமர் அத்ததிரி மனிசாயில், இப்பொழுது வந்து இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தாரே, இவர் யார் என்று உமக்கு தெரியுமா? உடனே உமர் ரலி அல்லாஹ் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவன் தூதருமே நன்கறிந்தவர்கள். உடனே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்னஹு ஜிப்ரீல், வந்தவர் யார் தெரியுமா? அவர் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம். அவர் ஒரு மலக்கு, மனித உருவத்திலே அவர் உங்கள் முன்னிலையில் வந்தார். எதற்காக? அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களது மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக அவர் வந்துவிட்டு செல்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அந்த ஹதீஸ் முடிவு பெறுகிறது. எனவே இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் இன்று பிரிவினைவாதிகளும் சரி, இந்த ஜமாஅத்துக்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, முன்வைக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸிலே அவர்கள் கேட்க வரக்கூடிய முக்கியமான கேள்வி என்னவென்றால், பாருங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன் வருகிறார்கள்? மக்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. அப்படி வருகிற போது நிச்சயமாக முக்கியமான விடயங்களை தான் அந்த இடத்திலே அவர்கள் கேட்டிருப்பார்கள், அந்த இடத்திலே பதில் கொடுக்கப்பட்டது. இப்படியான அந்த தருணத்திலே இஸ்லாம் என்றால் என்ன என்று அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபோது நபி அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? நபி அவர்கள் சொன்ன பதில், இஸ்லாம் என்றால் ஐந்து விடயங்கள். அந்த ஐந்தும் என்னவென்று நாம் மிக தெளிவாக மேலே அவதானித்திருக்கோம். முதலாவது கலிமாவை சான்று பகர்வது, இரண்டாவது தொழுகையை நிலைநாட்டுவது, மூன்றாவது ஜகாத்தை கொடுத்து வருவது, நான்காவது ரமலானிலே நோன்பு நோட்பது, ஐந்தாவது வசதி இருந்தால் ஹஜ் செய்வது. இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் இதே கருத்துகளிலே இதே வாசகங்கள் இடம்பெறக்கூடிய அதிகமான ஹதீஸுகள் காணப்படுகிறது. இந்த அனைத்து ஹதீஸுகளையும் வைத்து இவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், இதிலே பைஅத்து எங்கே சொல்லப்படுகிறது? இதிலே பைஅத்து என்ற ஒரு வாசகமே கிடையாது. ஆனால் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு மனிதன் இஸ்லாத்திற்குள் வருவதாக இருந்தால் அவன் பைஅத்து செய்தாக வேண்டும் என்று குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த எந்த ஹதீஸுகளிலும் பைஅத்து என்ற வாசகமே கிடையாது, கலிமா என்று மட்டுமே வந்திருக்கிறது. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது மட்டுமே இதிலே வந்திருக்கக்கூடிய வாசகம். இதிலே பைஅத்து என்ற ஒரு வார்த்தையே கிடையாது என்று இவர்கள் குரல் எழுப்புவதை நாம் எல்லோரும் செவிமடுத்திருக்கிறோம். அதற்கான பதில்களையும் எம்மிலே சிலர் அறிந்து வைத்திருக்கிறோம். மேலோட்டமாக மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்னவென்றால், அதுதானே இதுல எங்கே பைஅத் இருக்கிறது? சரியாக கேள்வி கேட்கிறார்கள். பைஅத் என்ற ஒரு வாசகமே கிடையாது. அப்படி என்றால் இவர்களுடைய இந்த ஜமாஅத் சரியான ஒன்றாக இருக்காது, இது சரியான இஸ்லாமாக இருக்காது என்று அதிகமான மனிதர்கள் முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். இப்பொழுதுதான் ஒரு அடிப்படையை, ஒரு முக்கியமான விடயத்தை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்திலே 73வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன இதா துக்கிரூ பிஆயாத்தி ரப்பிஹி, நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது அவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பை சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் சொல்லி காட்டப்பட்டால் லம் யஹிரு அலைஹா சும்மன் வஉம்யானா, அவர்கள் குருடர்களாக, செவிடர்களாக, அதிலே விழுந்து விட மாட்டார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இப்படி நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களிலே செவிடர்களாக குருடர்களாக விழுந்து விட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இது என்ன வசனம் என்று எம்மிலே சிலருக்கு தோன்றலாம். இதுதான் மிக தெளிவாக நாம் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே உள்வாங்க வேண்டிய ஒரு வசனம். ஏன் என்று சொன்னால், இன்று பிரிவினைவாதிகளாக இருந்தாலும் சரி, இன்று குழப்பத்திலே திண்டாடி கொண்டிருப்பவர்களும் சரி, அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால், தனித்தனியே ஒவ்வொரு ஹதீஸ்களையும் விளங்க முயற்சி செய்கிறார்கள். ஒரு ஹதீஸை எடுத்து வைத்துக் கொண்டு பாருங்கள், இதிலே அது இல்லையே, இன்னொரு ஹதீஸை எடுத்து வைத்துக் கொண்டு அதிலே இது இல்லையே, இதுவும் கூடும் அதுவும் கூடும் என்று கதைத்து முடிக்கிறார். இந்த வசனத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லாஹ் நாடக்கூடிய அந்த கருத்து என்னவென்றால், அல்லாஹ்வுடைய வசனம் என்று சொல்லப்பட்டாலும், அது குர்ஆனிய வசனமாக இருக்கலாம் ஹதீஸாக இருக்கலாம், ஒரு ஹதீஸை வைத்து ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிடக் கூடாது. அது சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் நாம் அலச வேண்டும். அப்பொழுதுதான் சரியான ஒரு முடிவை நாம் கண்டுகொள்ளலாம் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு நிலைப்பாடாகும். அது எப்படி என்ற ஒரு கேள்வி எமக்கு எழும்பலாம். உதாரணத்திற்கு நான் கூறுகிறேன், இந்த மேலே கூறிய அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து இந்த இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்த அந்த சம்பவம் இருக்கிறது. இது போன்று பல ஹதீஸ்கள் இருக்கிறது. இதிலே ஒன்றாகத்தான் இந்த கலிமா சொல்லப்படுகிறது. அந்த கலிமாவை நாம் ஒரு நிமிடம் வைத்துவிட்டு அடுத்துள்ள தொழுகைக்கு நாம் வருவோம். முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை. தொழுகையை நிலைநாட்டுவது இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான விடயம். அதுவும் ஒரு மனிதனில் சரியாக இருந்தால்தான் என்ன நடக்கும், அவன் முஸ்லிமாக இருக்க முடியும். இந்த ஹதீஸிலே இடம்பெறக்கூடிய வார்த்தை என்ன, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். இப்படி தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், அவ்வளவுதான் இந்த ஒரு ஹதீஸிலே இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸிலே ஐந்து நேரங்கள் தொழ வேண்டும் என்று காணப்படுகிறதா, கிடையாது. ஐந்து வக்துகள் தொழ வேண்டும் என்று காணப்படுகிறதா, கிடையாது. சுபஹுக்கு இரண்டு ரக்காத்துகள் காணப்படுகிறதா, இல்லை. இஷாவிற்கு நான்கு ரக்காத்துகள் தொழ வேண்டும் காணப்படுகிறதா, கிடையாது. அதான் ஓசையை செவிமடுத்தவர் பள்ளியிலே வந்து தொழ வேண்டும், இந்த ஹதீஸிலே இருக்கிறதா, இல்லை. ஒரு மனிதர் சொல்கிறார், இந்த ஹதீஸிலே வந்திருப்பது தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், அவ்வளவுதான். நான் ஒரு நாளைக்கு வீட்டிலே மூன்று நேரங்கள் தொடர்ச்சியாக தொழுது வருவேன். மூன்று நேரங்கள் அல்லது ஐந்து நேரங்கள் தொடர்ச்சியாக நான் தொழுது வருவேன். ஒரு வக்துக்கு இரண்டு ரக்காத்துகள் தொழுவேன். பள்ளிக்கு நான் வரமாட்டேன். ஏன், இந்த ஹதீஸிலே தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று மட்டும்தான் வந்திருக்கிறது. வேறு எந்த தெளிவுகளும் கிடையாது என்று ஒருவர் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமா? நிச்சயமாக நாம் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே போன்று பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் பாருங்கள். ஜகாத், அதை யாரிடம் வழங்குவது, எப்படி வழங்க வேண்டும், எப்போது அது கடமையாகும், அவற்றை வேறு வேறு ஹதீஸ்களிலே நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ரமலானிலே நோன்பு நோன்பது, எப்போது சஹர் செய்வது, எப்போது இஃப்தார் செய்வது, இந்த ஒரு ஹதீஸிலே இருக்கிறதா, கிடையாது. வேறு ஹதீஸ்களை படிக்க வேண்டும், பார்க்க வேண்டும்.
ஹஜ்ஜு செய்வது. அதுவும் அப்படித்தான், இந்த ஒரே ஹதீஸிலே விளக்கம் கிடையாது, இந்த ஒரு ஹதீஸில் இந்த ஒரே ஹதீஸிலே தெளிவு கிடையாது. ஏனைய பல ஹதீஸ்களை எடுத்து பார்க்கிற போதுதான் இப்படித்தான் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவை நாம் அடைய முடியும். இப்படித்தான் தொழ வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு ஏனைய பல ஹதீஸ்கள் தேவைப்படுகிறது. இப்படித்தான் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு ஏனைய பல ஹதீஸ்கள் தேவைப்படுகிறது. இப்படித்தான் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு ஏனைய பல ஹதீஸ்கள் தேவைப்படுகிறது. இப்படித்தான் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு ஏனைய பல ஹதீஸ்கள் தேவைப்படுகிறது. இப்படித்தான் கலிமாவை சொல்ல வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு மட்டும் வேறு ஹதீஸ்கள் தேவையில்லையா? இந்த கலிமாவை எங்கே சொல்வது, எப்படி சொல்வது, யாரிடத்திலே சொல்வது, வேறு ஹதீஸ்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதா? நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் இந்த கலிமாவை சஹாபாக்களுக்கு எந்த இடத்திலே சொல்லிக் கொடுத்தார்கள், சஹாபாக்கள் இஸ்லாத்திற்குள் வருவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலே இந்த கலிமாவை மொழிந்தார்கள் என்பதனை பல ஹதீஸ்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த பையத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு விடயத்தை சிந்தித்தால் போதும். இன்று வெறும் கேள்வியாக இதனை கேட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்று அதிகமான மனிதர்கள் சிந்திப்பதில்லை. என்ன அந்த கேள்வி? எப்படி சிந்திக்க வேண்டும், கலிமாவை எப்படி சொல்லுவது? இஸ்லாத்தினுடைய தூண் 5, முதலாவது கலிமா. நான் எப்போது கலிமா சொன்னேன் என்று இந்த பிரிவிலே இருப்பவர்கள் சிந்தித்து பார்த்தால் அவர்களுடைய கண் அப்பொழுதுதான் திறக்கும். எப்போது கலிமா சொன்னார்கள்? சிறு பிள்ளையிலே குர்ஆன் வகுப்பிலே சொன்ன கலிமாவா? அவ்வல் கலிமா தய்யிபு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அது இஸ்லாத்திற்கு சொன்ன கலிமாவா? அல்லது அதான் ஓசை கேட்கிற போது பதில் சொல்லும் முகமாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னார்களே, அதை நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு சொன்ன கலிமா என்று சொல்ல போகிறார்களா? இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்திற்கு நான் நுழைவதற்காக கலிமாவை சொல்ல போகிறேன் என்று எப்போது எந்த இடத்திலே சொன்னார்கள்? இதற்குரிய பதிலை அவர்கள் யோசித்தால் நிச்சயமாக இந்த பைஅத்து ஒரு புதினமாக தெரியாது. இன்று ஜாஹிலியத்திலே இருக்கக்கூடிய கலிமா, அவர்கள் சொல்லக்கூடிய கலிமா எப்போது என்றால், ஒருவர் புதிதாக வேறொரு மதத்திலிருந்து இஸ்லாம் என்று ஒன்றை நினைத்து வருகிறாரே அவர் மட்டும்தான் கலிமா சொல்கிறார். ஜாகிர் நாயக்கை பார்த்து கலிமா சொல்கிறார், அல்லது தானாக கலிமா சொல்லிக் கொள்கிறார், வேறு யார் கலிமா சொல்கிறார்? வேறு யாரும் கலிமா சொல்வது கிடையாது. இன்னொரு அடிப்படையே இல்லாத ஒரு செய்தியை வைத்திருக்கிறார்கள். எப்படி? அது வாப்பா அம்மா முஸ்லிம், அதுக்கு பிறந்த புள்ள அதால முஸ்லிம். ஆதாரம் அப்படி ஒன்று இருக்கிறதா? அப்படி ஒன்று இருந்தால் இஸ்லாம் 5 தூண்களில் கட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது கலிமா, அது எல்லோருக்கும் பொருந்தும் என்று நபி அவர்கள் கூற தேவையில்லை, சொல்லவே தேவையில்லை. பாப்பா அம்மா முஸ்லிம், நீ முஸ்லிம், நீ தொழுகையை தொழுதால் சரி என்று சொல்லி இருக்கலாம். எனவே நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் திட்டமிட்ட அந்த நேரம் முடிவுக்கு வருகிறது. முதலாவது ஒரு சிந்தனை துளியாக நான் இந்த விடயங்களை தூவி இருக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவரும் அடம் பிடிக்கக்கூடிய பல செய்திகள் மேலே கூறப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு கேள்விதான், தொழுகைக்கு வேறு பல ஹதீஸுகள் தேவை, நோன்புக்கு வேறு பல ஹதீஸுகள் தேவை, ஜகாத்துக்கு வேறு பல ஹதீஸுகள் தேவை, ஹஜ்ஜுக்கு வேறு பல ஹதீஸுகள் தேவை. இந்த கலிமாவை எப்போது எங்கே சொல்வது என்பதை தெரிந்து கொள்வதற்கு வேறு ஹதீஸ்கள் தேவையில்லையா? அதே போன்று நீங்கள் யாரிடத்திலே எப்போது கலிமாவை சொன்னீர்கள் என்ற இரண்டு கேள்விகளை இந்த இடத்திலே சிந்தனை துளியாக கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இதற்கான பதில்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களிலே வழங்கப்படும். வல்ல அல்லாஹ் இது பற்றிய பூரணமான தெளிவுகளை ஒவ்வொருவருக்கும் தந்தருவானாக. அக்கூலு கவுலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லி வலக்கும்.
சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தகஃபிருக வ அத்தூபு இலைக்.